ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. உபதேச ரத்தினமாலை எனும் பிரபந்தத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அவர்களுடைய பாடல்கள், அதற்கேற்பட்ட உரைகள், இவை அத்தனையும் அருளி செய்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். இவர்கள் எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்களுடைய நூல்களாலும் அருள் ஆசியாலும் நாம் அனைவரும் பக்தி பெருகி இறைவனை நெருங்க வேண்டும். அதற்காக பல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வரும் வேளையில் நம்முடைய பெருமகளையெல்லாம் கூறக்கூடிய தமிழகத்தின் சீர்மை, பாரதத்தின் பண்பாடு, இவை எல்லாவற்றையும் விளக்கும் சங்கத்தமிழ், அதிலிருந்து ஒரு சில பாடல்களை விளக்கவே இந்நாள்காட்டி வெளியிடப்பட்டது. அதன் இறுதியில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களைக் கொண்டும் இந்நாட்காட்டியில் முதல் 11 பக்கங்களில் கொடுக்கப்பட்ட கருத்துகள், அதன் பொருள் ஆழ்வார்கள் பாசுரங்களைக் கொண்டே கடைசி பக்கத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடைய விளக்க உரை, ஒவ்வொரு பாடலுக்கும் பதவுரை என்ன, அதனுடைய பொழிப்புரை யாது, கருத்து என்ன என்பதை இவ்விடத்தில் நீங்கள் காதார கேட்டுக்கொள்ளலாம். முதலில் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், அங்கங்கள், உபாங்கங்கள், இவை இணைத்தையும் அவை அனைத்துமே பெருமானையே விளக்குகின்றன. இவை இத்தனையும் தனக்கு உடலாகவே பகவான் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம், முதலிலேயே பார்த்தோம். அதை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி எனும் பிரபந்தத்தில் 5-10, 7 திருமொழி முதல் பாசுரத்தில் வெகு அழகாக விளக்கி பாடியுள்ளார். பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும், பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொளி அனலும், பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறைகடல் ஏழும் ஏழுமா மலகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் அரங்கமானகர் அமர்ந்தானே. திருவரங்கத்தெம்பெருமான் பெரிய பெருமாள், ரங்கநாத பெருமான். அவ்வெம்பெருமானுக்கும் அந்த திருத்தலத்துக்குமாக திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 50 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அதிலே 20 அழகான பாசுரம், 4 வேதங்கள், அதனுடைய அங்கங்கள், படைக்கப்பட்ட தத்துவங்கள், இது முதலான அனைத்துமாகவும் பெருமானே விளங்குகிறார். இதித்தனையும் தனக்கு உடலாக கொண்டு தான் ஆத்மாவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். முதலில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்ப்போம். பண்டை நான் மறையும், பண்டை என்றால் அனாதியான, இன்று நேற்றல்ல, காலக்கணக்கு சொல்ல முடியாது, யார் எழுதினதுன்னு கூற முடியாது. அப்படிப்பட்ட 4 வேதங்கள், பண்டை நான்மறையும் வேள்வியும், அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்கள், யாகம், யஜ்ஞம், ஹோமம், பூசை முறைகள், அது அத்தனையும் அப்ப சொற்களாக இருக்கும் 4 வேதங்கள், அதிலே சொல்லப்பட்டுள்ள யாகங்கள், அடுத்து கேள்வி பதங்களும், கேட்டே அறிய வேண்டிய வியாகரண சாஸ்திரம், இலக்கண நூல். சொல் என்று வேதத்தை சொல்லலாம், நான்மறை, ஆனால் அந்த வேத சொற்கள் எப்படி சேர்ந்துள்ளன, எழுத்து எப்படி சேரும், சொல் எப்படி கோக்கப்படும், பல சொற்கள் சேர்ந்து எப்படி வாக்கியமாகும், அது எப்படி பொருள் கொடுக்கும், இதெல்லாம் இலக்கண நூலில் தானே இருக்கும். நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கண நூல் மிக மிக தொன்மை வாய்ந்தது. அதனால் தான் தொல்காப்பியம் என்றே அன்றிலிருந்து கூறிக்கொண்டு வருகிறோம். அது அத்தனையிலுமே சொல்லப்பட்டது எம்பெருமானுடைய பெருமைகள். கேள்வி பதங்களும், பதங்களின் பொருளும், பதங்கள் சொற்கள், அதனுடைய பொருள், ஒவ்வொரு பதமும் என்ன பொருளை குறிக்கும், அருவத்தருடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறோம். வராகனே, கோவிந்தனே, மாதவனே என்று கூப்பிடுகிறோம். அது எதை குறிக்கும்? அந்த உடல் பிண்டத்தை மட்டுமா குறிக்கும்? இல்லையே, ஆத்மா பிரிந்த பிற்பாடு அந்த உடலை அப்பெயர் சொல்லி யார் கூப்பிடுவார்கள்? ஆகவே ஒரு பெயர் என்றாலே அது மேலோட்டமாக தெரியும் பிண்டத்தோடு நிற்காது, அதற்கு உள்ளே இருக்கும் ஆத்மாவளவுக்கு செல்லும். அதனால்தான் திருவங்கியாழ்வார் பதங்களின் பொருள் என்று ஜீவ சமஷ்டியை சொல்லுகிறார், ஆத்மாக்களுடைய கூட்டத்தையே சொல்லுகிறார். அனைத்து ஆத்ம கூட்டமும் பகவானுக்கு சரீரம்தான், உடல்தான். பிண்டமாய் விரிந்த, முதலில் பிண்டமாய் பிரகிருத்தியாய் காரணப்பொருளாக இருந்து விரிந்த, அதற்கப்புறம் பெருமான் சிருஷ்டி படைப்பை தொடங்கினவுடன் அந்த காரணப் பொருள்கள் என்னவாக மாறுகின்றன? காரிய பொருள்கள் ஆகின்றன. அவை பிறங்கு ஒளி அனலும், பிறங்கு விளங்குகிற ஒளி, மிக்க ஒளி படைத்ததான அனலும் அக்னியும் நெருப்பு தீ என்னும் தத்துவத்தை சொல்லுகிறார். பெருகிய புனலோடு ஓடி வருகிற தண்ணீர், புனல் என்பது தண்ணீர், நிலனும் பூமி, பிருத்திவின்னு சொல்லுகிற நம்முடைய பூமி, கொண்டல் மாருதமும் பிருத்திவி, அப்பு தேஜஸ், இத மூணையும் சொன்னவர். இதற்கப்புறம் நேரே நமக்கு மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய கொண்டல் மாருதமும், கொண்டல் மேகங்கள், மேகம் இருந்தால்தானே தண்ணீர் பொழியும். தண்ணீர் கடலில் இருக்கலாம், ஆனால் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால மேகமும் மாருதமும், காற்று வேணுமே அப்பதான் வாழ்க்கை. நெருப்பில் சோறு சமைக்க வேண்டுமானால் காற்றில்லாமல் நெருப்பெரியுமா? மாருதமும் காற்றும் குறை ஏழு கடலும், குறைக்கிறான சப்திக்கிற ஓசை எழுப்புகிறான்னு பொருள், ஹோ என்ற அலையோசை எழுப்புகிற ஏழு கடலும், ஒவ்வொரு தீபத்தையும் சுத்தி இருக்கிற கடல், ஏழு தீபங்களை சுத்தி ஏழு கடல்கள், ஏழு கடலும் மா ஏழு மலைகளும், பெரிய ஏழு குல பர்வதங்கள். இந்த பெரிய பிரபஞ்சம், இந்த பிருத்திவி மண்டலம் நிற்கிறது என்றால் அதை தாங்கி பிடித்து ஆணியடித்தா போலே ஏழு மலைகள் பிடித்து கொண்டிருக்குமா? அதைத்தான் மா ஏழு மலைகளும், விசும்பும் எல்லாத்த விட பெரியதாக இருக்கக்கூடிய ஆகாயமும் அண்டமும் பெரிய பிரம்மாண்டம். மேல் லோகங்கள் ஏழு, கீழோகங்கள் ஏழு, மொத்தம் பதினாலு லோகங்கள். அதற்கப்புறம் ஏழு ஆவரணங்கள். இந்த பதினாலு லோகங்கள் சேர்ந்ததைத்தான் ஒரு அண்டம்னு சொல்றோம். அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான். இப்ப கீழ் சொன்ன இது இத்தனையுமே தனக்கு உடலாக, தன்னையே சார்ந்திருக்குமவையாக நிற்கும் எம்பெருமான். எழுந்தருளி இருக்கிற அனைவரிலும் சிறந்தவன் பெருமான், அரங்கமானவர் அமர்ந்தானே. இதிலே ஒரு அழகான கருத்து உள்ளது. நாம் பெருமானை பார்த்து தேவரீர் நீர் என்று சொல்லுகிறோமே, அப்ப அந்த சொல் அவரை மட்டுமா குறிக்கும்? இல்லையே, ஒரு உத்தர் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டால் அவர் கூப்பிட்டது நான், உடல், கை, கால், விரல், தலை, கால் எல்லாவற்றையும் சேர்த்து தானே குறிக்கும். அதைப்போல் அரங்கமானகர் அமர்ந்தானே, அரங்கநாதனேன்னு கூப்பிட்டால் அது ஏதோ சயனித்துக் கொண்டிருக்கும் அரங்கநாதனை மட்டும் குறிப்பிடாது. பின் அந்த சொல்லுக்குள் எதெல்லாம் அடக்கம்? பண்டனான்மறையும், வேள்வியும், கேள்வி பதங்களும், பதங்களின் பொருளும், பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும், பெருகிய புனலொடு நிலனும், கொண்டல் மாருதமும், குரகடலேழும், ஏழு மாமலகளும், விசும்பும், அண்டமும், தானாய் நின்ற எம்பெருமான். கீழ் சொல்லப்பட்ட அத்தனை பட்டியலில் இருக்கிற மொத்தமுமே பகவானை பார்த்து நாம் நீ என்று சொன்னால் அந்த ஒரு சொல்லுக்குள் இது இத்தனையும் அடக்கமாக, இது இத்தனையும் தனக்கு உடலாக கொண்டே பெருமான் விளங்குகிறான். அப்ப வேதங்கள் எல்லாம், இதிகாச புராணங்கள், படைக்கப்பட்ட பொருள்கள், அதற்கு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள், அது அத்தனையும் அவனே என்று எத்தனை அழகாக திருவங்கியாழ்வார் விளக்கியுள்ளார். திருவங்கியாழ்வார் பரகாலம், வாழி பரகாலம், வாழி கரிகன்னி, வாழி குறையலூர், வாழ்வேந்தன், அவ்வாழ்வார் திருவடிகளே சரணம்.